பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இங்கிலாந்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, அவர் பேர் கிளாட்சன். அவர் வந்து ஒரு நல்ல விசுவாசி. அவரை ஒரு வாட்டி ஒரு வாலிபன் வந்து, மிஸ்டர் கிளாட்சன், நான் என் வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையா இருப்பதற்கு எல்லா திட்டத்தை பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்ன உடனே, சரி உன் திட்டம் என்ன சொல்லுப்பா அப்படின்னாரு. அந்த வாலிபன் சொன்னானா, பாருங்க நான் படிச்சு கிராஜுவேட் ஆகி நல்லா படிச்சு பெரிய மார்க் எடுத்து கிராஜுவேட் ஆக போறேன். அப்ப அவர் சொன்னார், ஓகே அதுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு நல்லா வேலை செஞ்சு ஒரு பிஸ்னஸ்லயோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்லயோ ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ ஒரு பெரிய ஃபேமஸ் செலிபிரிட்டி ஆக போறேன். ஓகே அதுக்கு அடுத்து நான் அரசியல்ல சேர போறேன், என்னுடைய பிரபலமா ஆயிருப்பேன், அப்போ எல்லா மக்களுடைய ஆதரவு இருக்கும், நான் அரசியல்ல சேர்ந்து பிரபலமாக போறேன். ஓகே அரசியல்வாதி ஆய என்ன செய்ய போற அதுக்கு அடுத்து அப்படின்னாரு. ஒருவேளை ஒரு நாள் உங்களை மாதிரி ஒரு பிரசிடென்ட் நான் ஆயிரலாம். ஓகே பிரசிடென்ட் ஆகி நாட்டுக்காக பெரிய நன்மைகள் செய்வேன், வெரி குட். அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா, ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் ரிட்டையர் ஆகி நிம்மதியா வாழ போறேன். அதுக்கடுத்துன்னா என்னங்க, அதுக்கப்புறம் சாக தான் போறேன் அப்படின்னாரு. அப்ப அவர் கேட்டார், அப்போ அதுக்கடுத்து அப்படின்னார். அதுக்கடுத்து நான் யோசிக்கவே இல்லைங்களே, அதுக்கடுத்து என்னன்னு சிந்திச்சே பார்க்கலையே அப்படின்ன உடனே இந்த கிளாட்ஸ்டோன் அந்த வாலிபனை முறைச்சு பார்த்து, வாலிபனே நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள். ஏன் நீ வாழ்க்கையில என்னென்னவோ சாதிக்கலான்னு போனாலும் ஒருவேளை மரணம் வந்து அதை தடை பண்ணிடலாம், இல்ல நீ எல்லாத்தையும் நீ சொன்னதெல்லாம் சாதிச்சு இருந்தாலும் கடைசியில மரணம் வரும்போது நீ சாதிச்சது எதுவுமே எல்லாமே மண்ணோடு மண்ணும் படிக்கு மண்ணு மரணம் ஆக்கிருதே. மரணத்துக்கு அப்புறம் என்னன்னு யோசிக்காம நீ என்ன உன் திட்டம், என்ன உன் சாதனை அப்படின்னா, நீ வீட்டுக்கு போய் வாழ்க்கையோத்துக்கு அர்த்தமோ மரணத்துக்கு அர்த்தமோ சிந்தித்து கொண்டு வாழ்க்கையை திட்டம் பண்ணு அப்படின்னார். நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்காக வாழுகிறோம், நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம வாழ்க்கையினுடைய போக்கை தீர்மானிக்குது இல்லைங்களா. எந்த குறிக்கோள் நம்ம வாழ்க்கையில, ஒருவேளை நம்ம தவறான குறிக்கோளா இருந்தா நம்ம வாழ்க்கை போக்கு தவறா போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம குறிக்கோளை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை போவோம். நம்ம குறிக்கோள் தப்பா இருந்தா வாழ்க்கை போக்கு தவறா போவோம். இல்ல நமக்கு குறிக்கோள் தெளிவில்லாம குழப்பமா இருந்தா நம்ம வாழ்க்கையும் தெளிவில்லாம குழப்பமா தான் இருக்கும். இல்ல வாழ்க்கையில ஒன்னும் குறிக்கோளே இல்லைங்க அப்படி சில பேர் இருப்பாங்க. ஏன் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு குறிக்கோளே இல்லை, தெரியவும் தெரியாதுன்னா வாழ்க்கை போற போக்குல ஏதோ ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிட்றமோ தின்னமோ சந்தோஷம் கொடுக்குதோ அப்படின்னு வாழ்ந்துகிட்டே ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அதனால ரொம்ப முக்கியம் தெளிவாக தீர்மானமாக இந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும், எதற்காக நாம் வாழுகிறோம். அந்த வாழ்க்கையின் குறிக்கோள்ல நம்ம வெறும் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்முடைய மரணத்தையும் ஒரு நாள் வருமேனு அதை பத்தி சிந்திச்சிருக்கணும். ஏன்னா நம்முடைய திட்டங்களை எல்லாம் மரணம் கெடுத்துட முடியும், இல்லை என்னதான் சாதிச்சிருந்தாலும் மரணம் அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிர முடியும். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் மேல ரொம்ப தெளிவா இருக்கிறார், ரொம்ப கூர்மையா இருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு ஞானத்தோடு சிந்தித்து தன் வாழ்க்கையின் குறிக்கோளை தீர்மானித்திருக்கிறார்னா, நான் பிழைத்தாலும் மரித்தாலும் என் குறிக்கோள் நிறைவேறும். எப்படி இருக்கும் பாருங்களேன், என் குறிக்கோள் நிறைவேறும். நம்ம வாழ்க்கை அதாங்க, சில நேரங்கள்ல நம்ம மாயிலேயே முழுகி போறோம், எந்திரிச்சோமா சாப்பிட்டோமா நாளைக்கு வேலைக்கு என்ன பண்றது அதை பண்றதுன்னு, இதே டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்றது நம்மளை குருடாக்கிறது, ஒரு பனி மூட்டை மாதிரி இதுலயே முழுகி போய் தான் உலகம்னு நினைச்சுக்கிறோம். சில நேரங்களில் அதுக்கு மேல வந்து முக்கியமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறோம். எப்போ கேட்போம் தெரியுங்களா, சில நேரத்தில் நமக்கு நெருங்கியவங்க இறந்துட்டாங்கன்னா, ரொம்ப நெருங்கியவங்க, எனக்கு நெருங்கியவங்க இறக்கும் போது தான் எனக்கு யோசிக்கவே ஆரம்பித்தேன், வாழ்க்கையின் முக்கியமான கேள்விகளே நான் கேட்டேன். அந்த நெருங்கி அவங்களை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி மண்ணோடு மண்ணா அவங்க போறத கண்ணால பார்க்கும்போது நமக்கு வர்றதுல மனசுல என்ன, என்னையா வாழ்க்கை, அந்த கேள்வி வர்றதில்ல, என்ன வாழ்க்கை, என்ன மரணம், மரணத்துக்கு அர்த்தம் என்ன, வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, அந்த மாதிரி கேட்காத மனிதர்கள் இல்லை. அந்த சில நேரங்களில் முக்கியமான தருவாயில் கேட்டிருக்கிறாங்க, என்ன இந்த ஒரு வாழ்க்கை, என்ன இந்த மரணம், ரெண்டு பெரிய கேள்வி வரலாற்றில் எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஞானி வரைக்கும் கேட்ட கேள்விகள். அந்த ரெண்டு கேள்விகளுக்கு அப்போஸ்தலன் பவுல் மிகவும் சுருக்கமாக பதில் கொடுக்கிறார். பாருங்களேன், அதுவும் மிகவும் தெளிவாக, மிகவும் சுருக்கமான ஏழ்மையான விதத்தில். ஆனா அப்படி சொல்லி இருந்தாலும் அதுல எண்ணி முடியாத ஆழங்கள் இருக்கிறது. அதுவும் உலகமெல்லாம் காலாகாலத்துக்கு கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விக்கு பவுல் ரொம்ப ஈஸியா மிக சுருக்கமான வசனத்துல அதுக்கு பதில் கொடுத்துர்றார். அந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல், உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, ஒரே வார்த்தை, கிறிஸ்து. பவுல், உங்களுக்கு மரணம்னா, மரணத்துக்கு உங்க வாழ்க்கையில் அர்த்தம் என்ன, ஒரே வார்த்தை, ஆதாயம். அவ்வளவு சிம்பிள். பாருங்களேன், உலகத்துல நீ வந்தா 100 புக்கு எழுதலாம், அதுக்கு பதில் தெரியாம இருக்கலாம். பவுல் ஒரே வசனம், ஒரே வார்த்தையில் எல்லாம் கதை. வேதத்திலேயே மிகவும் சுருக்கப்பட்ட, மிகவும் அர்த்தம் நிறைந்த ஒரு வசனம்னா இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம். ரொம்ப ஆழமான வசனம். இங்கிலீஷ்ல அது ஃபார் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஃபார் என்று ஆரம்பிச்சா எப்பவும் கள்ளப்போதகர்கிட்ட பிரசங்கத்தெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க அந்த கான்டெக்ட், சந்தர்ப்பத்தையே விளக்கி சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு விளக்குறாங்க, வசனத்தை விளக்குறாங்கன்னா எந்த சந்தர்ப்பத்தில் அமைஞ்சிருக்குன்னு அதை சொல்லாம அந்த வசனத்தை சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஓடிடணும் நீங்க. ஏன்னா அது கடவுள் பேசுறது இல்லை, பிசாசு பேசுறது. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் பிரசங்கம் கேட்கவே கூடாது. எந்த சந்தர்ப்பத்தில் இது பவுல் சொன்னாரு, ஃபார்னு சொல்லும் போது இதுக்கு முந்தின வசனங்களோடு தொடர்புடையது. நாம் ஏற்கனவே 12 வசனங்கள்ல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். பவுல் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து இவைகள் எல்லாமே சுவிசேஷ பரவுதலுக்காக நடந்திருக்கிறதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுகிறேன். தன்னுடைய நிகழ்காலத்திலையும் பல பேர் தவறான எண்ணங்களை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்றதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்ல, எதிர்காலத்தை குறித்தும் ஒரு உறுதியான சந்தோஷமா இருப்பேன்றார். ஏன், சபையினுடைய ஜெபம், நம்ம காலில் கூட ஜெபம் பண்றோம், அது ரொம்ப பவர்ஃபுல், அதை நம்ம ரொம்ப நம்பணும். இங்க வந்து ஒருத்தர் பண்றாருன்னா அதுல நம்ம மனசெல்லாம் சேர்ந்து நம்ம, ஏன்னா அது பவர்ஃபுல். அந்த ஜெபத்தின் மூலமாக பரலோகத்திலிருந்து தேவன் பரிசுத்தாவியின் உதவியை எனக்கு அனுப்பி நான் வெக்கப்படாமல் தைரியத்தோடு இருந்து 20 வசனத்துல மரணத்தினால் ஆகிலும் ஜீவனால் ஆகிலும் என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுவார், அதை சொல்லி முடிச்சிட்டு தான். ஏங்க பவுல், உங்களால எப்படிங்க இப்படி இதெல்லாம் இருக்க முடியுது, எப்படிங்க இந்த மாதிரிலாம் எதிர்காலத்திலாம் உங்களால சந்தோஷம் இருக்க முடியும், ஃபார், ஏனெனில் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதான் அதனுடைய சந்தர்ப்பம். என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், என் வாழ்க்கையின் வேட்டை, என்னுடைய வாழ்க்கையின் போக்கு கிறிஸ்து. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் உச்சக்கட்ட சந்தோஷத்திற்கு ரகசியம். புரிஞ்சுக்கங்க, நான் என்னவா இருக்கிறனோ, நான் இவ்வளவு காரியங்கள் சாதிச்சதுக்கு, இவ்வளவு காரியங்கள் அடைந்ததற்கு, இந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரகசியம் இந்த வசனம் தான்பா. இதை புரிஞ்சுக்க, ஃபார், இதை நாம புரிஞ்சுக்க பார்ப்போம். இதே பெரிய ஒரு மனுஷன் அவர் எழுதுற வசனங்கள் நம்ம எல்லாம் குழந்தைங்க மாதிரி உட்கார்ந்து தான் புரிஞ்சுக்க முடியும், நம்மளால அது எட்டக்கூட முடியாது. அவருடைய சிந்தனை எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி ராக்கெட் கட்டி விட்டாலும் அந்த சிந்தனைக்கு போக முடியாது, அவ்வளோ உயர்ந்த சிந்தனை மனுஷன். நம்ம ஒரு முயற்சியை செய்யலாம், ஒரு மலை மேல கொஞ்சம் குழந்தைங்க ஏற முயற்சி செய்யற மாதிரி நம்ம ஒரு முயற்சி தான் இது. இதுல என்ன அர்த்தம், இதுல என்ன அவர் சொல்றாரு, முதலாவது கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்றது பவுலுக்கு என்ன அர்த்தத்தில் அவர் சொல்றாரு, கிறிஸ்து சாவு எனக்கு ஆதாயம் என்றத எந்த அர்த்தத்தில் சொல்றாரு, ஃபார் எனக்கு அப்படின்றார். உங்களுக்கு என்னவா இருக்கட்டும், எனக்கு கிறிஸ்து ஜீவனப்பா. இது ஒரு சும்மா ஒரு சொற்பொழியில பேசுகிற ஒரு பேச்சு கிடையாது, சில பேர் டயலாக்ஸ்ல என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த மனுஷனுடைய உண்மையான அனுபவ வைராக்கியம் இதுதான், வாழ்க்கையின் வைராக்கியம் இதுதான். அது வைராக்கியத்தோடு சொல்லுகிறார். ஒரு மர்மமான ஸ்டேட்மெண்ட் இது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதுல என்னத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்ப யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஜீவன் இதுங்க, எனக்கு கிரிக்கெட் ஜீவன், எனக்கு சாப்பாடு ஜீவன், எனக்கு அது ஜீவன் அப்படின்னாங்கன்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, அவங்க வாழ்க்கை வரலாறை பார்த்தா, அவங்க எதுல தங்களுடைய நேரத்தை செலவிட்டாங்க, 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் எதுல அவங்க நேரம் பணம் முயற்சி எல்லாம் செலவிட்டாங்கன்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய எழுத்துக்களை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏ இதுக்கு இப்பதான் இதுக்குதான் அர்த்தம். அதே மாதிரி பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மூணு விதத்துல கிறிஸ்து அவருக்கு ஜீவனா இருந்திருக்கிறார். மூணு விதத்துல அந்த மனுஷன் வாழ்ந்த சாதாரண வாழ்க்கை இல்லை, அது அதிசயமான வாழ்க்கை. அது வாழ்ந்ததுக்கு என்ன காரணம்னா, அவர் வாழ்ந்த உலகமே வேற. கிளைமேட்டுன்னு நம்ம எல்லாரும் நம்முடைய ஒவ்வொரு கிளைமேட்ல வாழ்வோம். சில பேர் வந்து எப்பப்பாரு சுய பரிதாகம், நான் என்ன மாதிரி பாவி, யாரும் என்ன மாதிரி யாரும் இல்லை, என்னுடைய கண்ணில் எனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கும் இல்லை, சுய பரிதாக உலகம் தான் அவங்க கிளைமேட்டு. இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு தங்களுடைய சந்தோஷம் கிளைமேட், இன்னும் சில பேருக்கு சோர்வு கிளைமேட். அந்த கிளைமேட்லயே வாழ்றோம் நம்ம. நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு கிளைமேட்ல வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கிளைமேட். ஆனா பவுல் வாழ்ந்த கிளைமேட் என்ன தெரியுமா? முதலாவது பவுல் கிறிஸ்து எனக்கு ஜீவன் போது என்னுடைய கிளைமேட், என்னுடைய சுற்றுச்சூழ்நிலை, என்னுடைய உலகம் எப்படிப்பட்டதுன்னா, கிறிஸ்து மேல் இருந்த விசுவாசத்தின் கிளைமேட்ல அவர் வாழ்ந்தார். Faith in Christ. He lived in the climate of faith in Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன் போது எப்ப பாரு நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன நடக்குதோ நடக்கலையோ, எப்ப பாரு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தோடு வாழ்ந்த மனுஷன் அந்த கிளைமேட்ல தான் வாழ்ந்தார். ஏன்னா அதுதான் அங்க ஆரம்பிக்கும். ஏன்னா கிறிஸ்துவை நம்ம சரீரமா இப்ப யாரும் பார்க்க முடியாது. பவுல சரீரத்தோடு கிறிஸ்து இருந்ததில்லை, ஆனா கிறிஸ்துவோடு தான் இருந்ததுக்கு விசுவாசத்தோடு வாழ்ந்தார். அது எவ்வளவு அழகா சொல்றாரு, கலாத்தியர் 2:20 நீங்க எடுத்து பாருங்களேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி சொல்றாரு, 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை, இப்ப மாம்சத்துல வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழ்றேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்று விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் வாழ்றது என்ன மாதிரி கிளைமேட்ல வாழ்றேன், என்ன மாதிரி நிலைமையில வாழ்றேன்னு தெரியுமா? கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம், விசுவாசத்தின் மேல விசுவாசம் இருக்கும் சில பேருக்கு. அது என்ன விசுவாசமோ தெரியல. விசுவாசம்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். ஒரு பொருள் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம். இவருடைய விசுவாசம் எது? கிறிஸ்துவனுடைய அடையாளமும் கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்ன்றது மேல விசுவாசம். தேவ குமாரன், கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல, சாட்சாத்து தேவனுடைய குமாரன், தேவனுக்கு ஒப்பானவர், தேவனுடைய சகல குணாதிசயங்களும் உடையவர், தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் உடைய அவர் தேவ குமாரனில் என்னுடைய விசுவாசம் இருந்துச்சு. அவர் தேவ அடுத்ததாக தான் செய்த மீட்பின் பணியின் போதுமான தன்மையில என்னுடைய விசுவாசம் இருந்துச்சு. அதை எப்படி சொல்றாரு? அவர் என்னை அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் எனக்காக இல்லைங்களா? எனக்காக அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு சப்ஸ்டிடியூஷன் வார்த்தை, என்னுடைய சார்பாக என்னுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு தேவ கோபாக்கினிய என் மேல் வர வேண்டியதை அவர் எடுத்துக்கிட்டார் என்பதை நான் உணர்ந்து. பவுல் நம்ம விசுவாசம் நமக்கு என்ன செஞ்சிச்சோ நம்மளை தான் நம்ம கேட்டுக்கணும். பவுலுடைய விசுவாசம் அவருக்கு என்ன செஞ்சிச்சான்? பவர்ஃபுல்லான காரியத்தை செஞ்சிருக்குது. இவ்வளோ வைராக்கியமா வெறியாக நியாயப்பிரமாணத்தில் இருந்தவர், பரிசேயனாக இருந்தவர், நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் தேவனுக்கு பிரியமா நான் இருக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு, நீதிமானா ஆகுவேன்னு நினைச்சுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்த பவுல், உயிரா பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை இப்போ தேவன் அவ கண்ணை திறந்து தான் ஒரு பாவி சீர்கெட்ட பாவின்னு உணர்த்தின பிறகு, என்னால என்னுடைய சொந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனால தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாது என்பதை அறிந்த பிறகு, அவர் உதவியற்ற இன்கேப்பபிள் அவர்னால முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு, அந்த தேவன் கிட்ட நான் நீதிமானா ஆவதுக்கு நீதிமானா வாழ்வதற்கு ஒரே வழி விசுவாசம்னு தெரிஞ்ச உடனே, முதல்ல நியாயப்பிரமாணத்தை எப்படி புடியா உடும்பு புடியா பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்போ அதை விட்டுட்டு இப்போ விசுவாசத்தை உடும்பு புடியா பிடிச்சுக்கிட்டு விசுவாசத்தின் சுற்றுச்சூழ்நிலையிலேயே வாழ்ந்த மனுஷன் ஃபேத்தின் கிரைஸ்ட். பாருங்களேன், அந்த விசுவாசம் அவருக்குள்ள எவ்வளவு வல்லமையா வேலை செஞ்சிருக்குதுன்னா, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், யூஸ்லெஸ் நான், என்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஹோப்லெஸ் நான், செத்துட்டேன் நான், ஐ எம் டெட். நான் ஹோப்ல என்ன நம்பி, என் பக்தியை நம்பி, என்னுடைய உபவாசத்தை நம்பி, என்னுடைய பைபிள் படிக்கிறத நம்பி, என்னுடைய சொந்த சுயநீதியை நம்பி வாழ்க்கை வாழ முடியாது, அது யூஸ்லெஸ். நான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டேன், என்னை மறுத்தேன், இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி நேரம் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன், என்னை மறுத்து நான் கிறிஸ்துவை நம்பி வாழுகிறேன். எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், அவர் யாரு, அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளும் நான் வாழுகிறேன். அதான் விசுவாசம் இல்லைங்களா. ஓகே, பவுல் உங்களுக்கு கிறிஸ்து ஜீவன்னா முதலாவது எப்படி கிறிஸ்து தான்ப்பா, கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தின் சுற்றுச்சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நான் வாழுகிற மனுஷன். இனி நான் அல்ல, என் நான் வாழ்றதுன்னா விசுவாசம் இருக்காதுங்க. பாருங்களேன், என் நம்பிக்கை என் மேல இருக்குது, என் சுய பரிதாகம், என்னை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்குது, எனக்கு அதான் அட்மாஸ்பியர். சில பேருக்கு அவங்க சுயநலம் தான் உலகமே அவங்களுக்கு, இல்லை என் சுயத்தை மறுத்தேன், இன்னமே நான் அல்ல, இன்னமே என் விசுவாசம் எல்லாம் கிறிஸ்து மேல நம்பி என்னை மறந்து என்னை மறுத்து அவரை பார்த்துக்கிட்டே வாழ்ந்தேன். விசுவாசத்தில் முதல்ல விசுவாசத்தில் வாழ்ந்ததை பார்க்கலோ. ரெண்டாவதாக கிறிஸ்து எனக்கு ஜீவன்னா என்ன பவுல் உங்களுக்கு, எல்லாத்த விட கிறிஸ்து மேல உச்சகட்ட அன்பில் அவர் வாழ்ந்தார், அன்பின் கிளைமேட்ல அவர் வாழ்ந்தார். பாருங்களேன், எத்தனையோ பேர் சொல்லலாம், இன்னைக்கும் எத்தனையோ பாடல்களை கேட்கிறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா எல்லாம் பாட்டு வரும் இல்லைங்களா. நிறைய பேர் பாட்டை பத்தி எல்லாம் பாடுவாங்க, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ஒரு ஆச்சரியம் தெரியுமா, நான் தேடி தேடி பார்த்தேன், நீங்க எங்கன்னா கண்டுபிடிச்சுன்னா சொல்லுங்க, ஒரு வசனத்திலையும் நான் பார்க்க முடியல பவுல் வந்து தன்னுடைய அன்பை பத்தி, இயேசு மேல தனக்கு இருக்கிற அன்பை பத்தி பேசுறதே பார்க்க முடியாது. ஆச்சரியம் இல்லைங்களா. யோவான் ஒரு தாழ்மையா சொல்ற மாதிரி நம்முடைய அன்பை பத்தி வெக்கப்பட்டுக்கணும் நம்ம அவர் அன்புக்கு முன்னாடி. அதனால தன்னை பத்தி எப்படிதான் சொல்லுவாரு, இயேசு அன்பு கூர்ந்த சீஷன் அப்படின்னு. அதே மத்தம் போல அவருடைய அன்பை பத்தியே பேசுறதில்ல. ஆனா இயேசு மேல தனக்கு இருந்த அளவு கடந்த அன்பை செயல்ல காட்டினவர், அவரை மாதிரி காமிச்சிருக்கிறாங்களா. நம்ம வெறும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறது, நான் அன்பு கூறுவேன் பாடிக்கிட்டு தான் இருக்கிறது, ஒன்றும் செய்யறது கிடையாது. தன் வாழ்க்கையே இயேசு மேல இருக்கிற அன்பின் பிரதிபலிப்பு தான் இல்லைங்களா. என்ன மாதிரி அன்பு, ஒருத்தர் மேல நம்ம அன்பு செய்யறோம்னா அவங்கள ரொம்ப அறிஞ்சிக்கணும்னு விரும்புவோம் இல்லைங்களா. அன்பை தானே உங்களை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேல இதாச்சுன்னா ஒரு பையனோ பொண்ணோ விரும்பினா அவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். பவுல் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிற அறிவை பத்தி என்ன சொன்னாரு, அதே பிலிப்பியர் 3:7, எனக்கு ஆதாயமான எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பை என்று தூக்கிப்பட்டேன். ஏன், நான் இயேசுவை தெரிஞ்சுக்கணும், இயேசுவுடைய அறிவுல வளரணும், இன்னும் அவரை தெரிஞ்சுக்கணும், இயேசுவை பற்றி எல்லாத்தையும் குப்பப்பா. என் வாழ்க்கையின் குறிக்கோள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புத்தாண்டு தீர்மானம் எடுத்தோம். என்ன அந்த தீர்மானம், அவரை அறிய வேண்டும், ஐ வாண்ட் டு நோ ஹிம். தீர்மானம் எடுத்தோம் மறந்துடுறோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. ஆனா பவுலுடைய வாழ்க்கையின் தீர்மானம் என்ன தெரியுமா, பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி நான் அவரை அறிய வேண்டும். இயேசு அறியறதுல தான் தன் வாழ்க்கையின் வேட்டையே இருந்துச்சு. இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவர் அன்பு அப்படி வெளிப்பட்டுச்சுங்க. இயேசு அறியறது மாத்திரம் இல்ல, அன்பின் இயற்கையான ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா, யாராவது நம்ம அன்பு செய்யறோம்னா அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னு விரும்புவோம் இல்லைங்களா. ஒரு புருஷன் வைஃப் ரொம்ப நேசிக்கிறமா, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்ட்டு ஒரு ஃபோன் பண்றதில்ல, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல, பேசுறதில்ல, அது என்ன அன்பு, பைத்தியக்கார அன்புன்னா இல்லைங்களா, அது அன்பே கிடையாது. அது அன்பு என்னும் போது அவங்களோட நேரத்தை செலவிடணும்னு பார்ப்போம். இப்போ இந்த மனுஷன் அம்மாடி தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவோடு அனுபவபூர்வமான இணைப்பின் ஐக்கியத்துல தான் தான் எப்பவும் வாழ்ந்தார், கிறிஸ்துக்குள்ளத்தான் தான் வாழ்ந்தார். அது எப்படி நாம் இயேசுவோடு இணைப்பின் ஐக்கியத்தில் வாழ்றது, அவர் தான் இங்க நேரம் இல்லையா, அவர் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவர் ஏற்படுத்தின சாதனங்கள் மூலமாக, ஜபமோ வேத வாசிப்போ அவருக்கு ஒரு மத செயல் கிடையாது. ஓ, முன்னால ஜபம் பண்ணல, இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணிடலாம், ஒரு பைபிளே படிக்கல, ஒரு 10 நிமிஷம் பைபிளை திறந்து, அந்த மாதிரி இல்லை அவருக்கு. அந்த வேதம் வாசிக்கிறதும் ஜபமும் இயேசுவோடு கனெக்டடா இருக்கிறதுக்கு, இயேசுடைய ஐக்கியத்துல வாழ்வதற்கு ஒரு சாதனமாக, உயிர் நாடியாக அவருக்கு இருந்துச்சு. அதனாலதான் அந்த மனுஷன் எடைவிடாத ஜபம் பண்ற மனுஷன். நம்மளுக்கு அதான சொன்னால் எடைவிடாம ஜபம் பண்ணுங்க. நீயே அவர் அப்படிப்பட்டவர், எடைவிடாத இயேசுவோடு இணைப்புல, இயேசுடைய ஐக்கியத்தில், தனக்கு இயேசு மேல இருந்த அன்புல அவரோடு இணைந்து இருக்கிற மனுஷன், இணைப்புல இருக்கிற மனுஷன். அந்த அன்பு எவ்வளவு அளவுக்கு பவர்ஃபுல்னா, எடைவிடாம ஜபமும், எடைவிடாத தேவனுடைய வசனத்தின் தியானமும், இயேசுவை பத்தியே சிந்திக்கிற வார்த்தைகளும், இயேசுல நிலைத்திருந்த மனுஷன் பவுல் சொல்லலாம். தன் ஆண்டவர் சொன்னாரு, என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள், உங்களில் நான் நிலைத்திருப்பேன், அப்பொழுது அதிக மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஏன், அதனால தாங்க இந்த மனுஷன் வாழ்க்கையில் அவ்வளவு கனிகள், மிகுந்த கனிகளை நம்ம பார்க்கிறோம், எக்கச்சக்கமான. ஏன், இயேசுல நிலைத்திருந்த ஒரு மனுஷன், அதோட விளைவாக எத்தனை கனிகள், கிருபையின் சாதனங்கள் மூலமாக இயேசுல நிலைத்திருந்த மனுஷன், அவருடைய எக்ஸ்பீரியன்சியல் யூனியன், அனுபவபூர்வமான இணைப்பில் இயேசுல இருக்கும் போது அது அந்த நிருபங்கள் எல்லாம் தெரியுது. நிருபங்களை எத்தனை வாட்டி படிக்கிறோம், நம்ம சும்மா படிச்சுட்டு போயிடுறோம். கிறிஸ்துக்குள், கிறிஸ்துக்குள், கிறிஸ்துக்குள் நூற்றுக்கணக்கான விதங்கள்ல வசனங்கள் அவர் ஏன் போடுறாரு தெரியுமா? ஏன்னா அவர் அந்த அதுக்குள்ளத்தான், அவர் உலகமே அதாங்க. இயேசுடைய இணைப்புல எப்ப பாரு அந்த அன்புல வாழ்ந்தவர் அவர், எப்ப பாரு இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்தவர் அவர். அவர் முழு உலகமே கிறிஸ்து தான், தான் செய்வதெல்லாம் கிறிஸ்துக்குள், கிறிஸ்துக்குள் ஜபிப்போம், கிறிஸ்துக்குள் சத்தியத்தை பேசுகிறோம், கிறிஸ்து கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், கர்த்தருக்குள் பெருமை பாராட்டுகிறேன், கர்த்தருக்குள் நான் பிரயாசப்படுகிறேன், கர்த்தருக்குள் கட்டளை இடுகிறேன், கர்த்தருக்குள் புத்தி சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் ஜீவிக்கிறேன், கர்த்தருக்குள் மரிப்போம், கர்த்தருக்குள் உயிர்ப்போம், எல்லாமே அங்கதான், அந்த தான் அவருடைய உலகம். அவ்வளவுதான் அவருக்கு. ஒரு குஷ்டரோகி அவன் சுகம் எல்லாம் பண்ணி குடும்பம்லாம் அவனை தள்ளி வச்சிருச்சு காட்டுல, அங்க எங்க பேய் பிடிச்ச மாதிரி இருந்து அவன் இயேசு அவனுக்கு சரி பண்ண உடனே அவன் என்ன சொன்னான், இன்னுமே எனக்கு உலகம் நீங்க தான், உங்க தான், உங்க பின்னாடி தான் அப்படின்ற மாதிரி தான் பவுலு காட்சி. தன் பாவின்னு உணர்ந்து இயேசு பின்னாடி வந்தவனை உலக இயேசுவை, இயேசுவை நம்பி வாழ்றதுதான் வாழ்க்கை, இயேசுவை நேசித்து அவரோட இணைப்புல வாழ்றதுதான் வாழ்க்கை. கிறிஸ்து எனக்கு ஜீவன். விசுவாச கிளைமேட்ல வாழ்ந்தது மாத்திரம் இல்லை, அன்பின் கிளைமேட்ல வாழ்ந்தது மாத்திரம் இல்லை, மூன்றாவதாக கிறிஸ்துக்காக கிறிஸ்துவுடைய சேவையில அர்ப்பணித்து வாழ்ந்த மனுஷன், கிறிஸ்துவுடைய சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த மனுஷன். அவர் கன்வெர்ட் ஆன நாள்ல எடுத்து, கன்வெர்ட் ஆன பிறகு அவர் என்ன சொன்னாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், அதான் கேட்டது. அப்போத்துல இருந்து தன் வாழ்க்கை அப்படித்தான், ஆண்டவர் என்ன சொல்லுவாரு நான் செய்வேன். தன் இதயத்தின் துடிப்போம், இதயத்தின் வாஞ்சம் எப்பப்பார் என்ன, கிறிஸ்துவுடைய சேவை. அப்போஸ்தல நடபடிக்கை 20 சொல்றார், என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ணே. போயிடாதீங்க, உங்க சுக்கு நூறா பிச்சிருவாங்க, எருசலேம்ல காத்துக்கிட்டு இருக்காங்க, போவாதீங்க கெஞ்சு கேட்டாங்க. நோ, என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ணேன், என் வாழ்க்கையின் பேஷன், இயேசு கிறிஸ்து எனக்கு செய்து கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்கவே நான் விரும்புகிறேன். என்ன அர்ப்பணிப்பு, என்ன அர்ப்பணிப்பு. 2 தீமோத்தியில நான் சுவிசேஷத்துக்காக சகலத்தையும் தாங்கிக் கொள்ளுவேன். சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ. என்ன கமிட்மெண்ட்டுங்க, எந்த அளவுக்கு அவர் கமிட்டடா இருந்தாருன்னா, தன்னை யாராவது அடிச்சாங்கன்னா சுவிசேஷத்துக்காக அவர் அடி வாங்கினார், அவமானப்பட்டார்னா அது ஒரு பேஜ் மாதிரி மாட்டிக்கிறார். பேஜ் எல்லாம் இவங்களுக்கு மேல துணியில தான் போடுவாங்க, அவருக்கு உடம்புலயே இருந்துச்சு பேஜ். சட்டை திறந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் காயங்கள் தான். ஏன், அதெல்லாம் பேஜ், சந்தோஷமா காட்டுவார் பேஜ் மாதிரி. சில நேரங்கள்ல, சில இடங்கள்ல அவருடைய கமிட்மெண்ட் பார்த்தோம்னா அதிசயம், அர்ப்பணிப்பு அப்படி இப்படி இல்லை, எல்லாம் கேள்வி கூட பார்க்க முடியாது. முதல்ல ஆரம்பத்துல தான் இருக்கும் விசுவாசிகளுக்கு, ஆனா வாழ்க்கையெல்லாம் அவருக்கு இருந்த கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, திருமணத்தை பத்தி அவருக்கு உயர்வான எண்ணம் இருந்த போதும், புருஷர்களே மனைவிகளை கிறிஸ்து அன்பு கூறின மாதிரி மனைவிகளை அன்பு கூறுங்க, ஏன்னா மனைவி புருஷன் உறவு வந்து ஒரு சாயல், சபைக்கும் கிறிஸ்துக்கும் இருக்கிற உறவு. திருமணத்தை பத்தி அவ்வளவு உயர்வா நினைச்ச மனுஷன் ஒண்ணு குறிந்தர் ஏல் என்ன சொல்லிடுறாரு தெரியுமா, ஆச்சரியம், நமக்கு இப்பதான் புரியுது ஏன் அப்படி சொல்றாருன்னு. ஏன் தெரியுமா, அந்த மனுஷன் கிறிஸ்துக்கு எந்த விதமான ஒரு கவன செதறலும் இல்லாம கிறிஸ்துவை தான் சேவிக்கிறதுல எத்தனை ஆனந்தம் பார்த்திருக்கிறாருன்னா, மற்றவர்களுக்கும் முடிஞ்சா என்ன மாதிரி சிங்கலா இருந்து கிறிஸ்துவை சேவிங்கன்றார். எந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் பாருங்களேன். கல்யாணம் கூட தேவை கிடையாது, அந்த அளவுக்கு அர்ப்பணம், அந்த அளவுக்கு அர்ப்பணம். நீங்களும் முடிஞ்சா திருமணம் செய்து கொள்ளாம ஆணும் பெண்ணும் கிறிஸ்துவுக்கு அப்படி இருக்க நான் விரும்புறேன். ஆனா உங்க அநேகர்னால முடியாது, தப்பு செஞ்சு மாட்டிக்க போறீங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு நல்ல ஆண்டவருக்காக வாழுங்க. என்னால முடியும், நான் திருமணம் செஞ்சுக்கல. என்ன ஒரு கமிட்மெண்ட்டுங்க மனுஷனுக்கு. தன்னுடைய ஆழமான செதறல், மன செதறல் இல்லாம தேவனை சேவிக்கணும். அப்படியே ஒரு அந்த பிரகாசம், அந்த அனல், கிறிஸ்துவுக்காக சேவிக்கிற அனல். அதை சேவிக்கிறத பார்க்கலாம். ஜெயில இருக்கிறாரு, அதை பத்தி அவர் ஏதாவது கவலை இருக்குதா உங்களுக்கு? ஜெயில இருக்கிறீங்களா? கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரா? நான் சந்தோஷப்படுகிறேன். காலில் எந்திரிச்சு டெய்லி அவர் கவலை, இன்னைக்கு என்ன ரிலீஸ் பண்ணுவாங்களா, அன்னைக்கு என்ன ரிலீஸ் பண்ணுவாங்களான்ற கவலை கிடையாது. மரணத்தினால் ஆகிலும் ஜீவனால் ஆகிலும் என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுறாரா? என்ன அர்ப்பணிப்புங்க. ஆகவே இது ஒரு பரிதாபமான ஒரு முயற்சி. இந்த மாபெரும் ஜெயிண்ட அவருடைய கிறிஸ்து எனக்கு ஜீவன் போது அவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கிறோம். பவுல் உங்களுக்கு வாழ்க்கையின் கொள்கை என்ன, தத்துவம் என்ன? வாழ்க்கையை நீங்கெல்லாம் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இன்னும் அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருக்கலாம், நூற்றுக்கணக்கான காரியங்களை தேடிட்டு அப்புறம் ஏமாற்றம் அடையலாம். ஆனா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையின் கொள்கை ஒரே வார்த்தையில பரிபூர்ணமா எல்லாம் உள்ளடக்கியதாக சொல்லுகிறேன். கிறிஸ்து என் ஜீவன் தான், கிறிஸ்து என் ஜீவன். கிறிஸ்துவ மேல இருக்கிற விசுவாசத்தின் கிளைமேட்ல தான் வாழ்வேன், கிறிஸ்துவ மேல இருக்கிற அன்புல தான், அவருடைய இணைப்புல தான் வாழ்வேன், கிறிஸ்துவுடைய சேவைக்கு அர்ப்பணித்து வாழ்வேன். அதுதான் என் ஜீவன். FLS, faith, love and service. கிறிஸ்துவ மேல இருக்கிற விசுவாசம், கிறிஸ்துவ மேல இருக்கிற அன்பு, கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த சேவை, அதான் என் ஜீவன். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பயன்பாடை நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட், கிறிஸ்து என் ஜீவன் என்றது, இது அப்போஸ்தலருடைய ஒரு உண்மையான அனுபவம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசினுடைய வாழ்க்கையின் ஸ்டாண்டர்ட் இதுவா தாங்க இருக்கணும். அதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது இப்படி வாழ்வதற்காகத்தான். என் பின்னே ஒருவன் வர நினைத்தால் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றணும்னா இப்படித்தான் வாழ. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். தகப்பனையோ தாயோ மனைவி எல்லாரை விட என்னை நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லும் போது, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து எனக்கு ஜீவன்னு சொல்ற வாழ்க்கையை நம்ம வாழலன்னா, என்னதான் நான் விசுவாசின்னு சொன்னாலும் கடைசியில மரணம் எனக்கு ஆதாயம்னு ஆகாதுங்க. பாருங்களேன், இதான் ஸ்டாண்டர்ட். இந்த பகுதி வந்து நீங்களோ நானும் விசுவாசின்னு சொல்லிட்டு இப்போ உட்கார்ந்துருக்கலாம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற ஒரு ஸ்கேன், MRI ஸ்கேன் இல்லைங்களா? உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன வியாதின்னு நமக்கு தெரியாது. ஸ்கேன் எடுத்து பார்த்தா ப்ராப்ளம். பாஸ்டர் பாலாக்கு ஒரு MRI பண்ணோம் போன வாட்டி, ஷோல்டர் பெயினுக்குன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு MRI ஸ்கேன் மாதிரி உங்களுக்கு பிரச்சனை பாருங்களேன், இது காட்டுது, இதை வச்சு பாருங்க, ஒரு ஸ்கேன் மாதிரி. ஆனஸ்டா உங்களை கேட்டு பாருங்க, எங்கேயாவது மூளையிலேயாவது பவுல் மாதிரி நமக்கு வராம இருந்தால கொஞ்சமாவது ஒரு எதிரொலிப்பு இருக்கா? எனக்கு கிறிஸ்துங்க ஜீவன், அதை பத்தி ஒரு எதிரொலிப்பு உங்களுக்கு இருக்கா? நான் முரளியோ வினோதோ யாரோ உங்களை யாரோ ராபர்ட்டோ, கிறிஸ்து எனக்கு ஜீவனுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன். எப்படி என்னுடைய ஜீவன், நான் எவ்வளவு உதவியற்ற நிலையில் சீர்கெட்டு ஓப்ளஸ் இயலாமை உள்ள பாவின்னு நான் உணர்ந்திருக்கிறேன். என்ன பக்தி என்னெல்லாம் நம்பி இன்னமே பிரயோஜனம் இல்லை, என்ன நம்பி இன்னமே பிரயோஜனம் இல்லை. இன்னமே அவரை நம்பினாலதான வாழ்க்கை உருப்படுவேன், இன்னமே அவரை நம்புறதுனாலதான் கடவுளுக்கு பிரியமா நட முடியும். கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்றோமா? யோசிச்சு பாருங்க. சில பேர் நீங்க ஒருவேளை உங்க சொந்த நீதியில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், நான் எவ்வளவு பக்திமான் தெரியுமா, எவ்வளவு நல்லது செய்யறேன் தெரியுமா, காலில் எந்திரிச்சு ஜபம் பண்றேன், காலில் எந்திரிச்சு சங்கீதம் பாடுறேன் இல்லைங்களா, அந்த உபவாசம் பண்றேன். உங்க சுயன வெளிய ஒழுக்கத்துல நீங்க நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், அதுதான் உங்கள் ஜீவனா இருக்கலாம். வெளி பக்தி தீர்மானங்கள் விசுவாசம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அன்பை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு புருஷனை சொல்ற மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறார் ஒரு புருஷன், ஆனா வைஃப் கிட்ட கொஞ்சம் கூட டைமே ஸ்பெண்ட் பண்றதில்ல. அந்த புருஷன் மாத்தா நம்மள அநேக பேர் இருக்கிறோம். கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன்றது, ஆனா எப்ப பார் மொபைல்ல உட்காந்துகிட்டு இருக்கிறது, டிவியில உட்காந்துகிட்டு இருக்கிறது, எப்ப பார் பல நூற்று ஒரு காரியங்கள உங்களுக்கு டைம் இருக்குது, பைபிள் படிக்க டைம் இல்லை, கிறிஸ்துவோடு நாங்களை நேரடியான தொடர்பு கொண்டு வருகிற ஜபத்துக்கு உங்களுக்கு டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது டைம். ஜபத்துக்கு கொண்டு இல்லாமல் போயிடுது. ஏங்க, ஏன் தெரியுமா? ப்ராப்ளம் அதெல்லாம் கிடையாது, டைம் இல்லைன்னு இல்லை, கிறிஸ்து மேல அன்பு இல்லை. பவுலுக்கு இருந்த அந்த பட்சிக்கிற அன்பு, என்னை தன்னைத்தானே எனக்காக ஒப்பு கொடுத்து தன் உயிரை கொடுத்த தெய்வமாச்சே, என் மேல வாஞ்ச எவ்வளவோ வாஞ்சையா பரலோகத்துல உட்காந்து எனக்காக ஒவ்வொரு நேரம் ஏக்கமா இருக்கிற தெய்வமாச்சே, அவருக்கு நான் ஒன்னும் பெருசா செஞ்சிட முடியாது. என் வாழ்க்கையில வாழ்க்கை இருக்கு, இப்படி இப்படிதான் இருக்கு. அந்த அன்புக்கு எதிரொலிப்பாவது அன்பு மனசுல காட்டலாம் இல்ல? அந்த அன்பு உள்ள இருந்துச்சுன்னா அவர்கிட்ட பேசணும்னு தோணும், அவர் வார்த்தையை அவர் அன்புன லவ் லெட்டர்ஸை படிக்கணும்னு தோணும். ஏன் தோன்றதுல அன்பு இல்லை? பவுலுக்கு இருந்த அன்பை பாருங்க, நம்மளை சோதிச்சு பார்க்கணும். அந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துறீங்களா? நம்மளை நாமளே வஞ்சித்த கொள்ளக்கூடாது. வேதம் ரொம்ப கடுமையாக கிறிஸ்து மேல அன்பு இல்லைன்னா பவுல் என்ன சொல்றாரு, எந்த அளவுக்கு அவருக்கு அன்புனா, கிறிஸ்துவை அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், மிகப்பெரிய கடவுளுடைய சாபம் உங்க மேல வரோன்றார். வந்து ஆர்வன் ஏற்கனவே வந்திருக்குன்ற மாதிரி அநாத்தமா அப்படின்ற சாபம். ஏன் இவ்வளவு அன்பு கூர்ந்த ஒரு கிறிஸ்துவ மேல உனக்கு அன்பு இல்லைன்னா பாவத்து இருதயத்தை எவ்வளவு கடினப்பட்டிருக்கு, உலக மாயையில எவ்வளவு முழுகி இருக்கும் இருதயம். இதுதானா சாப்பிட்டோமா துண்ணமா பேரை சம்பாரிச்சோமா, இதுதானா உன்னை அன்பு கூர்ந்த உன் மரணத்துல இருந்து உன்னை காப்பாத்தின கிறிஸ்துவ மேல அன்பு கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? அதுதான் சாபம்ன்றார். எபேசியர் சபையை பார்த்து கடிந்து கொண்டார். என்ன, நீங்க வரீங்க, ஆராதனை பண்றீங்க, பிரயாசம் பண்றீங்க, உன் முதல் அன்புல இருந்து நீ விழுந்துட்ட. முதல் அன்பு எங்க போச்சு? முதல்ல எவ்வளவு ஆர்வமா இருந்த, எவ்வளவு அன்பா இருந்த, என்கிட்ட எவ்வளவு என்ன பத்தி பேசணும், என்கிட்ட ஜபிக்கணும், என்கிட்ட உறவு கொள்ளணும்னு இருந்த, எங்க போச்சு அந்த அன்பு இப்போ? அதனால சரி, இனிமே அன்பு கூறுன்றாரா? மனம் திரும்பு. ஏன், பாவம் அது. கிறிஸ்துவை அன்பு கூறாம இருக்கிறது பாவம். மனம் திரும்பு, முதல் செய்த கிரியைகளை செய், இல்லைனா விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவேன்றார். சபையிலேயே ஒண்ணு இல்லாம போயிடும், இல்ல அந்த சபையே இல்லாம போயிடும். டிராமா பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அன்பு இல்லாம போச்சுன்னா சபையே இல்லாம போயிடும். இயேசு எடுத்துருவார். பாஸ்டர் பாலா பாஷையில் சொன்னா தூக்கிடுவார், தூக்கிடுவார். ஆகவே இது ஒரு நல்ல ஸ்கேன், நம்ம ஆத்மாவை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு. சேவையை யோசிச்சு பாருங்க, பவுல் மாதிரி அர்ப்பணித்த சேவை நமக்கு இல்லாம போகலாம், ஆனா சேவையாவது இருக்கா? என்ன சேவை செய்யறோம் கிறிஸ்துக்காக? கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னும் போது நம்ம இந்த மூணு காரியத்துல இருப்போங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆனஸ்டா கிறிஸ்து எனக்கு ஜீவன் நம்ம சொல்லல. சில பேர் ஆனஸ்டா என்ன சொல்ல முடியும், என்னங்க உங்க ஜீவன்? வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணுங்க, அதாங்க ஜீவன். சில பேருக்கு அதான், வாழ்க்கையில நல்லா சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஊருக்கு பெருசா நடந்துக்கணும், அதுதான் என் வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அதான் வாழ்க்கை. நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். உலக இன்பங்கள், உலகத்தில் ஒருவராக போய் உலக இன்பங்களை அனுபவிக்கணும், தான் அதான் எனக்கு ஜீவன். அதுலேயே தான் மூழ்கிற கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் இல்லை, ஏன் மேல இருக்கிற நம்பிக்கைத்தான். கிறிஸ்து மேல அன்பு இல்லை, ஏன் மேல தான் அன்பு. கிறிஸ்துவை சேவிக்கிறதுல எப்பப்பாரு 24 மணி நேரம், என் சேவையிலேயே நேரம் பத்த மாட்டேங்குது எனக்கு. எங்க கிறிஸ்துவை சேவிக்கிறது தான் தான் எல்லாம். ஏன், நான் தான் என்னுடைய ஜீவன், என்னுடைய உலகம், சுயமே என்னுடைய உலகம். சில பேர் நீங்க எழுதலாம், ஸ்போர்ட்ஸ் என்னுடைய ஜீவன், இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் என்னுடைய ஜீவன், சினிமா என்னுடைய ஜீவன் அப்படின்னு நீங்க எழுதலாம். பேர் புகழ் என்னுடைய ஜீவன், கண்களின் நிச்ச ஜீவனத்தின் பெருமை. இது ரொம்ப இப்படி இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருவேளை கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லாம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா, அடுத்த இதை நம்ம சொல்ல முடியாது, சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்ல முடியாது. பாருங்களேன், அதான் இருக்கிற ஆபத்து. கிறிஸ்து எனக்கு ஜீவனா இல்லாம போச்சுன்னா சாவு எனக்கு மாபெரும் அழிவும் மாபெரும் இழப்பா தான் இருக்க முடியும், ஆதாயமா இருக்காது. இதே மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா என்ன அடையாளம்? உண்மையாவே மறுஜென்மமே அடையல, ஏதோ மெம்பர்ஷிப் ஆயிட்டோம், அதனால விசுவாசின்னு நினைச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், மறுஜென்மமே அடையல. யோசிச்சு பாருங்க, மறுஜென்மம் அடையணுமே. கிறிஸ்து அப்பத்தான் நம்முடைய ஜீவனா மாறுறாரு, அப்பத்தான் நமக்கு விசுவாசம் வருது அந்த உள்ளத்துல. ஏன்னா சுயநலமா இந்த உலகத்துல பிறந்த இதெல்லாம் என்ன, நல்ல நம்பிக்கை தங்க மேலத்தான் நம்பிக்கை, அன்பு தங்க மேலத்தான், தங்களுக்கு தான் சேவை. அதுதான் மறுஜென்மம் அடையாத மனுஷன். மறுஜென்மம் அடைஞ்சவன் தான் விசுவாசம், அந்த விசுவாசம் முதல்ல வருது. என்னை பார்க்கறத விட்டுட்டு கிறிஸ்துவ, என்னை நேசிக்கிற பதில் கிறிஸ்து, என்னை மறுத்து கிறிஸ்துவ, என் சேவையை விட்டு கிறிஸ்துவுடைய சேவை, அவனுக்கு தான் வரும். அதுதான் செய்யும், மறுஜன்மம் தான் செய்யும். நீங்க அப்படி அடையாதம் இருந்தா உங்களுக்கேன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தான் உங்க கண்ணை திறக்கட்டும். யாருமே கிறிஸ்து என் ஜீவன் உணர்ந்து வாழாத வரைக்கும் மரணம் ஆதாயம்னு எனக்கு சொல்லவே முடியாது. ஓகே, அடுத்த பாடம் ஒரு பாடத்தை படிக்கணும். முக்கியமாக இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆத்மா இருதயத்தை ஆராய்கிற ஒரு ஸ்கேன் மாத்திரம் இல்லை. இந்த கிறிஸ்து என் ஜீவன் சொல்லுகிறது வந்து கிறிஸ்துவுடைய மாபெரும் உயர்ந்த சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுது. கிறிஸ்து எவ்வளோ சிறந்தவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுது. ஏன் யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன், இந்த சொல்ற மனுஷன் யாரு? யாரோ ஒன்றும் தெரியாதவன் சொன்னா நம்ம ஒத்துக்கலாம். இந்த சொல்ற மனுஷன் யோசிச்சு பாருங்க, பவுலுக்கு சில சின்ன மூளையா இருக்கு, ஒன்னும் படிப்பறிவு அறியாதவன், குறுகியான மூனை, பைபிள் பைபிள்னே படிச்சுக்கிட்டு சர்ச்சு, சில பேர் இருப்பாங்க பைபிள் சர்ச்சு வீடு வேலை அதுதான், அதை பத்தி அதை விட்டு உலகம் ஏதோ தெரியாது அவங்களுக்கு, அவ்வளவுதான். அவங்க சொல்றத பத்தி ஒன்றும் இல்லை, வேற எதுவுமே வாழ்க்கையில பார்க்காதவங்க. ஆனா இங்க சொல்ற மனுஷன் யாரு? மிக பிரம்மாண்டமான மூலங்க அவருக்கு, மேசிவ் மைண்ட்லாம். அப்பா அடி, அவருடைய மூல சிந்தனை, அவருடைய கான்செப்ட்ஸ், ரோமர் எழுதின கொலாசியர்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அப்பவே சொன்ன மாதிரி அந்த மூளைக்கு நம்ம சிந்திக்க போனோம்னா ராக்கெட் கட்டிக்கிட்டு தான் போகணும் பின்னாடி, அப்ப கூட பாதி கூட போக முடியாது. அவ்வளோ உயர்வான விசாலமான சிந்தனை உள்ள மனுஷன் அவர், பயங்கரமான சிந்தனை உள்ள மனுஷன். அது மாத்திரம் இல்ல, உணர்ச்சிகள் விசாலமான இருதயம் உள்ள மனுஷன். முழு யூத தேசத்தின் மேலையும் பாரத்தையும், யூத மக்கள் மேல பாரம் மாத்திரம் இல்ல, புறமதஸ்தர் மக்கள் மேலையும் பாரம் கொண்டு ரோமர் ஊர், ரோமர் தேசத்துல எல்லா ஊர்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ணவர், உருரா போய் பிரசங்கம் பண்ணி சுவிசேஷகனா இருந்து ஆர்வத்தோடு பிரசங்கம் பண்ணவர், சபைகளை நாட்டி, சபைகளை கட்டி, சபைகளை வளர்த்து ஒரு பாஸ்டரா இருந்து சபைகளுடைய இதெல்லாம் இது பண்றவர். எவ்வளவு விசாலமான இருதயம் உள்ளவர், பெரிய மூலம் மாத்திரம் இல்ல, விசாலமான இருதயம் உள்ள மனுஷன் அவர் சொல்றாருன்னா, இதுதான் கிறிஸ்துவுடைய மேன்மையை நமக்கு காட்டுது. ஏன் இப்பேற்பட்ட மனுஷன் எவ்வளவு கண்ட, ரோமன் சிட்டிசன் அவரு, கிரேக்க கலாச்சாரத்தை படிச்சவர், வரலாறு தெரிஞ்சவர், உலகத்தையெல்லாம் அறிஞ்ச மனுஷன் அவர் சொல்றாருன்னா, அவர் எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் அறிஞ்ச மனுஷன் அவர் சொல்றாரு, நான் அறிந்தவைகளை எல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன்றாருனா, கிறிஸ்துவை அறிகிற மேன்மை வச்சு அப்பனா கிறிஸ்து எவ்வளவு வேல்யூபிள்னு நமக்கு தெரியுதா? என் வாழ்க்கை இதை இதை இது கிறிஸ்துவுடைய அறிவை அதுக்கு அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது, என் மற்றதெல்லாம் குப்பைன்னு தூக்கி போட்டு இதுதான் என் வாழ்க்கையின் வேட்டையாக நான் விட்டு வரேன்னா, யோசிச்சு பாருங்க அவருடைய அறிவின் மேன்மையை குறித்து. என்னுடைய விசாலமான மூளைக்கு, சிந்திக்கிற மூளைக்கு எல்லையற்ற கிறிஸ்துவுடைய ஞானமோ அறிவோ, அறிவின் பொக்கிஷமோ, தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள இருக்குன்னு இவர் பார்த்திருக்கிறார். அவருக்குள்ள ஒருபோதும் நான் ஒரு காலத்துல வந்து கரை சேர்ந்துட்டு இன்னுமே போர் அடிக்குதுங்க அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னு அவர் போகல, இனிமே ஆழத்தை பார்த்துட்டோங்க ஒன்றும் இல்லை. இல்லை, அவருடைய மூளைக்கு நித்தியத்துக்கெல்லாம் கிறிஸ்து போதும், அவ்வளோ ஐஸ்வர்யம் கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னு பார்த்துருக்கிறார். அவருடைய இருதயத்துக்கு ஒரு அணுவும், ஒவ்வொரு கார்னரும் பெரிய இருதயம், அந்த இருதயத்துக்கு கிறிஸ்துவுடைய அன்பு எல்லாம் முழுமையா நிரப்ப முடியும்னு அவர் பார்த்துருக்கிறார். எனக்கு கிறிஸ்து போதும், அந்த அளவுக்கு கிறிஸ்துவுடைய மதிப்பை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து என் உலகம், அவர் மட்டுமே போதும் எனக்கு. அவர் அன்று என் வாழ்க்கையில நான் அறிஞ்சிக்க வேண்டியதும், என் இருதயத்தின் திருப்தி செய்யறதுக்கும் எனக்கு வேற வாழ்க்கையில தேவையில்லைன்னு பார்த்திருக்கிறார். என்ன சொல்றது, எல்லையற்ற வற்ற முடியாத சமுத்திரம் மாதிரி எனக்கு கிறிஸ்து இருக்கிறார், போதும். நம்ம பார்த்திருக்கிறோமா அப்படி? பரிசுத்தாவி ஒரு மனுஷனுடைய கண்ணை திறந்தாருன்னா அப்படி அவருக்கு தெரிவார். பாருங்களேன், எல்லையற்ற மதிப்பை கிறிஸ்துவில் நம்ம பார்த்துருக்கோமா? அவர் ஓமையில் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு விலை உயர்ந்த முத்தம், பார்த்த உன்னை உள்ளதை உரியதெல்லாம் விற்று அதை வாங்க வந்தான். ஒரு நிலத்தில் புதையில பார்த்த உடனே எல்லாத்தையும் விற்று வாங்க வந்தான். நமக்கு கிறிஸ்துவுடைய மதிப்பு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு தான் அவர் நாட வருவோம். நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து மதிப்பானவர் இல்லைன்னு இல்லை, கண்ணு குருடு, கண்ணு குருடு. பரிசுத்தாவின் பவுல கண்ணை திறந்தாரு, மோசே கண்ணை திறந்தாரு. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும், எகிப்தின் ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும், கிறிஸ்துனால வருகிற அவமானமே மிகுந்த பாக்கியம் என்று எண்ணினார். கிறிஸ்துனால வர மகிமை இல்லை, கிறிஸ்து பேர்ல வர அடியும் உதயம் அதுதான்பா ரொம்ப பாக்கியம். இந்த எகிப்தின் ஐஸ்வர்யவனா ஈஜிப்ட் கிங்கா இருக்கிற பதில் எப்படிங்க அவருக்கு? ஏன்னா கிறிஸ்துவுடைய உயர்ந்த மதிப்பை பரிசுத்தாவி கண்ண திறந்து அவனுக்கு உணர்த்தி இருக்கிறார். உங்களுக்கு அது ஆயிருக்கா? யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க? அதே மாதிரிதான் பரிசுத்தவான்கள் எல்லாருமே, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எப்போ அவங்க கண்ணு திறக்கப்பட்டதோ கிறிஸ்து அவ்வளோ மதிப்பாக பார்த்தாங்க. தேவன் தான் அதை நமக்கு செய்யணும். தேவன் உங்கள் கண்ணை திறக்கட்டும், அப்போ தான் கிறிஸ்துவுடைய மதிப்பு நமக்கு தெரிய முடியும். ஓகே, மூணு விதத்தில் பார்த்தோம் எப்படி கிறிஸ்து பவுலுக்கு ஜீவன். அடுத்ததாக கிறிஸ்து சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றார். நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா சாவு எனக்கு ஆதாயம்னு? இல்லையே, சாவுன்னு பேசினாவே ஒப்பா துரதிருஷ்டமா பேசாதீங்க. காலில் சில காரியங்கள் நான் சொன்னேன், அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சர்ச்சில் பேசுறதே கிடையாது, சாவை பற்றி எங்கன்னா சர்ச்சில் பேசியிருக்கிறத பார்த்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவர் துரதிருஷ்டம். அது இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த சாவு கொடுமை தான் ஒரு விதத்தில். இத யோபுவே த கிங் ஆஃப் டெரர்ஸ், எல்லாம் பயங்கரத்தில் கிங் ஆஃப் டெரர்ஸ்னா சாவு தான். எப்படி நம்மளுடைய குடும்பத்தை பிரிச்சிருது, ஒரு தாய் தாய் மடியிலிருந்து ஒரு பிள்ளையை பிரித்து எடுத்துகிட்டு போய் கல்லறையில் வச்சிருது, மரணம். எவ்வளோ கொடுமை அந்த மரணம். அந்த மரணம் பவுல் என்ன சொல்கிறாரு, அந்த மரணம் எனக்கு என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் எனக்கு ஆதாயமாக தான் செய்யும். எனக்கு ஆதாயம் ப்ராஃபிட், மிகப்பெரிய ப்ராஃபிட். அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆதாயம், ரொம்ப ஆதாயம் எனக்கு மரணம். அமேசிங் ஸ்டேட்மெண்ட். எப்படிங்க பவுல், நீங்கள் செத்துட்டீங்கன்னா மனுஷ விதத்தில் பார்த்தோன்னா அது எவ்வளோ சோக லாஸுங்க. 12 அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் இவரை மாதிரி ஒருத்தர் கிடைப்பாரா? யோசிச்சு பாருங்க, என்ன மேன், நம்மெல்லாம் நினச்சி நினச்சி ஆச்சரியப்படுற மேன். அவருடைய மூளை இன்னுமே வேலை செய்யாதே, இவ்வளோ பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம், ரோமர் மாதிரி புக்ஸ் எல்லாம் யார் எழுத முடியும்? பவுல் செத்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய இழப்பு. அவர் கண்ணு ஆத்து எத்தனை பட்டணம் விக்கிர ஆராதெல்லாம் பார்த்து பக்தி வைராக்கியம் கொண்டு பெரிய பிரசங்கத்தை அந்த அத்தனையில பண்ணார். இன்னைக்கு கூட கல்வெட்டா எழுதி இருக்கிறாங்க அங்க அவர் பண்ண பிரசங்கத்தை. அந்த கண்ணு மூடிடுமே, அவர் கால்கள் ஊரூரா ரோமர் அரசாங்கம்லாம் போய் எத்தனை மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சபைகளை நாட்டுச்சே, அந்த கால்கள் நடக்காதே இன்னுமே. அவர் கை என் சொந்த கையாலேயே இரவும் பகலும் நான் உழைச்சி என்னுடைய தேவைகளுக்கோ என்னோடு இருக்கிற மக்கள் தேவைகளுக்கோ நான் பார்த்துக்கிட்டேன், உங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட வாங்கலன்னு சொன்ன அந்த கை இன்னுமே உழைக்க முடியாதே. மனுஷ பார்வையில் பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய இழப்புங்க பவுல் சாவுறது. ஆனால் அவர் அந்த நினப்பில் சொல்லலை, அவருக்கு அது தெரியும் இழப்பு தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய சுகத்துக்கு ஆதாயம் சாவு. எந்த விதத்தில் சொல்கிறாரு அவர்? யூகத்தில் சொல்லலை. ஏன்னா சுவிசேஷத்தை தான் அறிந்து இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து கல்றைக்கு போய் இயேசுவை நம்புகிற எல்லோருக்கும் சாவு ஆதாயமத்தான் முடியும்ன்ற நம்பிக்கையில உறுதிப்பட்டவராக அவர் அதை சொல்லுகிறார். எந்த விதத்துல ஆதாயம் வரும்? மூணு விதத்துல ஆதாயம் பார்க்கலாம். நம்ம மூணு விதத்துல எப்படி கிறிஸ்து ஜீவன் பார்த்தாரோ அதுக்கு வந்து நம்மளுடைய வினாவிடை போதகத்தை நான் பயன்படுத்தி உங்களுக்கு சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். வினாவிடை போதகம் கேட்டகிசம், ஷார்ட் கேட்டகிசம். பவுலுடைய போதகத்தை வச்சு தான் அதை எழுதுனாங்க இல்லைங்களா, அதை பவுல் தான் அது. அதனால அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த விதத்தில் ஆதாயம்னா. 37வது கேள்வி இப்படியா சொல்லுகிறது, விசுவாசிகள் மரித்த உடனே பெறுகிற ஆதாயங்கள் இல்லை நன்மைகள் என்ன? மூணு ஆதாயம். முதலாவது அவங்க ஆத்மா எங்க என்ன ஆகும்? மரித்த உடனே அவங்க ஆத்மா பரிசுத்தத்தில் பரிபூர்ணப்படுகிறது. ரெண்டாவது அவங்களுடைய ஆத்மா உடனடியாக மகிமைக்கு போகிறது. மூன்றாவதாக அவருடைய சரீரம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருப்பதனால் கல்லறையில் உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஓய்வெடுக்கிறது. இதுதான் மூணு நடக்குது. இது பவுலுக்கு தெரியும், இதனாலதான் அவர் ஆதாயம்ன்றார். ஒன்னா சீக்கிரம் யோசிச்சு பார்ப்போம். முதலாவது செத்த உடனே என்ன ஆகுது? அது பவுலுக்கு மாத்திரம் நமக்கும். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நான் கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு பார்த்துருக்கிறேன் சில நேரங்களில் என்ன ஆகும் சாகும் போது இல்லைங்களா. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, ஐசியூவில் இருப்போம். ஐசியூவில் இருந்த உடனே டக்குன்னு அந்த இகேஜி மானிட்டர் இப்படி 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 போயிட்டு இருந்தது, கொய்யான லைன் வந்துடும். அங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் டப்பு டப்புன்னு 00 மாறும். மாறின உடனே நர்ஸுங்க டாக்டருங்க எல்லாம் ஓடி வந்து ஷாக்க கொடுக்கறது என்ன, நெஞ்சில போட்டு அமுத்துறது என்ன, எப்படியாவது உயிர் பழைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரை பண்ணிட்டு அப்புறம் முடியாதுங்க, இறந்துட்டாரு அப்படின்னா ஓ குயோன்னு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வச்சு, வீட்டுக்கு வந்து கல்ற இது ஃபியூனரெல்லாம் வச்சு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கேட்டகிசம் என்ன சொல்லுது, எப்போ என் மானிட்டர் ஃபிளாட் லைன் காட்டுதோ அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல ஒரு விசுவாசியுடைய ஆத்மா பரிபூர்ணப்படுதான் பரிசுத்தத்தில், பரிபூர்ணப்படுதான். இதுக்கு பவுலுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற மாபெரும் பாரம் என்ன, பாவத்தில் வல்லமையிலிருந்து ஆளுகையிலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்கிறோம். அந்த பாவம் இன்னுமே வச்சிக்கப்பட்ட பிறகு பாவம் ஆளுகிற பாவம் இல்லை, அது எஞ்சி இருக்கிற பாவமா மாறிவிட்டாலும் அது எவ்வளவு நம்மளை தொல்லப்படுத்துதுன்னு நமக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும். மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இருக்கிற போராட்டம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுபவிக்கிறான். அது பவுல் எவ்வளவு அனுபவிச்சாரு, ரோமர் 7:18 அவர் சொல்றாரு, எனக்குள் எந்த நன்மையும் இல்லை என்று நான் அறிவேன், நான் செய்ய வேண்டும் என்ற நன்மையை நான் செய்ய நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்யறதில்லை, நான் செய்யக்கூடாத தீமையை போய் செஞ்சு வைக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும், எவ்வளவு வேதனையா சொல்லியிருப்பார். Wretched man, அழுதுகிட்டே சொல்லி இந்த மரண சரீரத்தில் என்னை யார் காப்பாற்ற முடியும், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா கெட்டதை தான் செஞ்சு முடிக்கிறேன். ஏன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தன் வாழ்க்கையில் இருக்கிற மாபெரும் பாவம், தன்னுடைய எஞ்சி இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற பாவங்க, அது எவ்வளவு கொடுமை தெரியுமா. நம்ம எந்த அளவுக்கு சீர்கெட்டிருக்கிறோம்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு மறுஜென்மம் கொடுத்து பாவத்தெல்லாம் மன்னிச்சு எல்லாம் பண்ணி இருந்தாலும், ஒரு அரச மரம் மாதிரி வளர்ந்திருக்கிற அரச மரத்தை வெட்டிட்டார், அரச மரம் வெட்டியாச்சு, ஆனா அந்த அரச மரத்தின் வேரெல்லாம் நம்ம ஒவ்வொரு அணுக்கள்லையும் பாகங்களையும் இன்னும் வேறு இருக்குது, அந்த வேரெல்லாம் பாஞ்சு இருக்குது. கொஞ்ச இடம் விட்டோம் மரம் திருப்பி வளர ஆரம்பிக்கும் அரச மரம். அந்த வரத்தை அடக்கி அடக்கி வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயோ என்ன கொடுமை பண்ணுது, சில நேரங்களில் ஆண்டவுடைய வசனத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், இப்பெல்லாம் கேட்குறீங்க ஆண்டவுடைய வசனத்தை ஆர்வமா, இன்னுமே கிறிஸ்து எனக்கு ஜீவன்க அப்படின்னு அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு போறோம், இன்னுமே நான் அதை செய்ய போறேன், நியூ இயர் சாமனை கேட்டோமா இந்த வருஷத்துல படிச்சிடறாங்க பாருங்க பைபிளை அப்படின்னு ஆர்வத்தோடு வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போனா அடுத்த நாள் நேற்று என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிடுறோம். ஏன், நமக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவம் தாங்க அந்த கிருபைகளை எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுது. அதனோட கொடுமை நம்மளை அறியாமையே நமக்குள்ள ஒரு ஆனக்கொண்டா இருக்கு தெரியுமா, உள்ளுக்குள்ள உருளுக்கிட்டு பல பகிரங்கரமா நம்மளை ஜபிக்க விடுறதில்ல, வசனத்தை படிக்க விடுறதில்ல, நமக்கு பாவம் வந்தா சோதனை தப்பறான எண்ணங்கள் இச்சைகள் ஆசைகள் கொடுத்துக்கிட்டு எவ்வளவு கொடுமை உள்ள பண்ணுது தெரியுங்களா, அது எவ்வளவு கொடுமை நமக்குள்ள பண்ணுது, எஞ்சி இருக்கிற பாவம் பயங்கரம். நம்ம வாழ்க்கையில் அது செய்கிற காரியங்கள் நம்மளை அறியாமையே சில நேரங்களில் சோதனையில் விழுவ வைக்கிறது, தவறான எண்ணங்களை கொடுக்கறது, ஐயோ அது பரிசுத்தாவை எவ்வளவு துக்கப்படுத்த வைக்குது, எவ்வளவு போராடுறோம். ஒரு சில நேரங்களில் விசுவாசி மாதிரி கழுகு மாதிரி நம்ம பறக்கணும்னு நினைக்கிறோம் விசுவாசத்துல, ஒரு கழுகை பிடிச்சி காலை கட்டிட்டு கேட்ல கட்டிட்டோம்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அது அப்படியா இருக்கிறதுக்கு படைக்கப்பட்டது இல்லையே. அந்த எஞ்சி இருக்கிற பாவம் கால் கட்டு மாதிரி நம்மளை வளர விடாம தடை செய்யறது அதுதான் பரலோக இன்பங்கள், ஆண்டவரை துதிக்காம மரண சரீரம் அதுதான், எவ்வளவு தடைகள் அது பண்ணுது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு பறக்கலான்னு பாக்குறோம், கால் கட்டு இருக்குதே நான் என்ன செய்வேன், எவ்வளவு உயர்வான நம்மளை பண்ணியிருக்கார், மறுஜென்மம் ஆக்கி பரிசுத்தாவி நமக்குள்ள குடிவந்து கிறிஸ்துவுடைய சரீரமாக தேவனுடைய ஆலயமா நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவோட அங்கமா இருக்கிறேன், ராஜரீக ஆசாரிய கூட்டம், என்ன உயர்வு, தேவனுடைய புள்ள நான், அவ்வளவுப்பட்ட புள்ள போய் சில நேரங்களில் சாக்கடையில் சம்ல இருக்கிற மாதிரி தீட்டுப்படுற காரியங்களை செய்ய வச்சிருதே இந்த எஞ்சி இருக்கிற பாவம், எவ்வளவு கேவலமா நம்ம நடக்கிற மாதிரி நம்மளை பண்ணிருதே இந்த பாவம், அதாங்க அந்த எஞ்சி இருக்கிற பாவம். எவ்வளவு சும்மாவே இருக்காது, நீ சும்மா இப்ப கூட பாருங்களேன் கவனமா கேட்க விடாது, ஏதாவது என்ன சும்மா நொச்சு 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 மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமா எப்ப பாரு ஒரு போர் உள்ள ஜபிக்கணும்னா ஜபிக்க விடுறதுல, ஒரு நாள் பரலோக ஏஞ்சல் மாதிரி பாடுவேன், இன்னொரு நாள் வாயை திறக்கவே முடியறதில்ல, ஒரு நாள் ஜபம் குளிர்ஹான்னு இருக்கும், இன்னொரு நாள் ஜபிக்கவே பிடிக்கிறது இல்லை. ஏன், நமக்குள்ள இருக்கிற துரோகி, நமக்குள்ள இருக்கிற பாம்பு விஷ பாம்பு தான் நம்மளை அப்படி பண்ணுதுங்க, அந்த பாம்பு வேரூண்டி நம்மள இருக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்கே அப்படி இருந்தா நமக்கே அப்படி இருந்தா நம்ம கடமைகளை, நம்முடைய கிருபைகளை, நம்முடைய ஊழியங்களை எல்லாத்தையும் கரப்படுத்துகிறது அந்த எஞ்சி இருக்கிற பாவம். நமக்கே அப்படி ஆர்டினரி கிறிஸ்டியன்ஸ் பவுலுக்கு எப்படி இருந்துச்சு, அதனாலதான் நிர்பந்தமுள்ள மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்ன யார் விடுவிக்க முடியும், அந்த மனுஷனுக்கு அப்பா யோசிச்சு பாருங்க, ஏங்கி ஏங்கி தெரியுது ஒரு நாள், என்னைக்கு தெரியுமா அந்த மரண சரீரத்தினுக்கு விடுதலை வருது, எப்போ இசிஜி மானிட்டர் உனக்கு பிளாட் காட்டுதோ அந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா. பவுல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்தாவியானவர் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கிற சீர்கேடின் எல்லா வேர்களும் பிடுங்கி தூக்கி எரிஞ்சு எல்லா சீர்கேடின் கரையும் மாசும் சுத்தப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவாராம், நிரந்தரமாக பரிசுத்தத்தில் பரிபூர்ணப்படுத்துவார். பர்ஃபெக்ட் இன் ஹோலினஸ். யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு சீர்கேடின் கரையும் மறைஞ்சு போவோம், பரிசுத்தம் பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் ஆயிடுவோம். என்ன நிலை, இன்னமே நித்தியத்துக்கெல்லாம் பாவம் செய்யணும்ன்றத விடுங்க, பாவம் செய்யணும்ன்ற தூண்டுதல் கூட வராதான் நம்மளுக்கு. அதான் பர்ஃபெக்ட் இன் ஹோலினஸ். ஆதாம் பாவத்தில் விழுவுறதுக்கு முன்னாடி பண்ண நிலையை விட பெருசைய அவன் விழக்கூடிய நிலையில இருந்தான். ஆனா நான் மறித்த பிறகு பரிபூர்ண ஆறு நிலைமை இருக்கே, இனிமே ஒரு காலம் பாவம் செய்யறத விடுங்க, அது தூண்டுதல் கூட எனக்கு வராது. எப்படி இருக்கும் ஒரு விசுவாசிக்கு யோசிச்சு பாருங்க. தேவ தூதர்களை விட பெரிய நிலை தான், ஏன்னா தேவ தூதர்களை உழுவக்கூடிய நிலையில படைக்கப்பட்டவங்க, அதை விட உயர்ந்த நிலை. எந்த விதமான பாவ எண்ணோ, இச்சை எண்ணோ, பொருளாசை எண்ணோ, கசப்பான எண்ணோ, பொறுமை இழக்கிற எண்ணம் நெவர். ஒரு காலம் நித்தியமா பரிசுத்தாவிய ஒரு விஷயத்துக்கும் நான் துக்கப்படுத்த மாட்டேன். எப்படி இருக்கும், அம்மா அந்த பாம்பு போயிருமே என்னை விட்டு, நான் என்னைக்கு எனக்கு மரணம் ஏற்படுதோ அன்னைக்குத்தான் எனக்குள்ள இருக்கிற அனுக்கொண்டாக்கும் மரணம், அதுல இருந்து விடுதலை, மரண சரீரத்துல இருந்து நான் விடுபட்டேன். நெகட்டிவ் மாத்திரம் இல்லைங்க, இனிமே தப்பு செய்ய மாட்டோம் இல்லை, தேவனுடைய பரிசுத்த பரிபூர்ண பிரமாணத்திற்கு செயலால மாத்திரம் இல்லை, என்னுடைய உள்ளத்தால சிந்தையினால உணர்ச்சிகளால பரிபூர்ணமாக கன்ஃபர்ம்டு. நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுதோ அதன்படி நான் இருப்பேனா, அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லா கடமைகளையும் அதன் ஊடுருவுகிற டிமாண்ட்ஸும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையிலேயே நான் இருப்பேன். என் செயல் மாத்திரம் இல்லை, என் சிந்தனை மாத்திரம், என் உணர்ச்சி மாத்திரம் இல்லை, எல்லாமே நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கும். எந்த அளவுக்கு அதனோட அளவு அந்த தெரியுமா, வேதம் என்ன சொல்லுது, நாம் அவரை தரிசிக்கும் போது அவரை போல் இருப்போம், கிறிஸ்து மாதிரி நான் மாறிடுவேன். எப்படி இருக்கும் ஹோலினஸ்ல, பர்ஃபெக்ட் இன் ஹோலினஸ். அது எப்போ நடக்கும், இகேஜி எப்போ ஜீரோ காட்டுதோ அப்போ என்னுடைய பரிசுத்த மெஷர், இப்போ அந்த ஜீரோ கூட இருக்கலாம் இல்ல மைனஸ் ஒன்னு கூட இருக்கலாம், ஆனா அந்த டைம்ல 100%. அதனாலதான் பியூரிட்டன்ஸ் சொல்லுவாங்க, மை லாஸ்ட் டே இஸ் த பெஸ்ட் டே, என்னுடைய கடைசி நாள் தான் சிறந்த நாள். மரண விசுவாசிகளுக்கு என்ன மிகப்பெரிய ஆதாயம், என்ன கொண்டு வருது, பவுலுக்கு தெரியும், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்ன விடுவிக்க முடியும்னா, அவருக்கு மிகப்பெரிய ஆதாயம் என்ன, தான் எப்போ மரிக்கிறாரோ அப்போ தான் சீர்கேடிலிருந்தெல்லாம் விடுபட்டு பரிசுத்தத்தில் பரிபூர்ணப்படுறார், அவருடைய முதல் ஆதாயம். ரெண்டாவது ஆதாயம் என்ன சொல்லுது, அந்த கேட்டகிசம் சொல்லுது, நாம் உடனடியாக மகிமைக்கு போகிறோம். மத்தியஸ்தலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த வலது பாஸ்து கல்லனை பார்த்து நான் மத்தியஸ்தலத்துக்கு போயிட்டு அப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போலானாரா, இல்லை இன்று நீ என்னோடு பரலோகத்தில் இருப்பாய். ஸ்தேவான் பார்த்து ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னாரு, அவர் பரலோகத்தில் பார்த்து என் ஆவியை எடுத்துக்கொள்ளுன்னார். உடனடியாக பரலோகத்துக்கு தான் நம்ம போறோம், நம்முடைய ஆத்மா உடனடியாக பரலோகத்துக்கு போகிறது. கடவுள் எப்படி இருக்கோங்க பரலோகம், யாருக்கு தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாது, ஒரு கண்ணும் பார்க்கல ஒரு காதும் கேட்கலன்னு வேதம் சொல்லுது, நமக்கு தெரியாது. ஆனா யூகம் பண்ணலாம், ஒரு க்ளூஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, என்ன, ஆறு நாள்ல இவ்வளவு நல்லா உலகத்தை நான் பண்ண முடியும்னா, உலக தோற்றத்திற்கு முன்னாலும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த பரலோகத்தை, அது எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார், உனக்கு மூளை இருந்தா யோசிச்சுப்பார். அந்த இடத்துக்கு உனக்கு வரணும்னு இஷ்டம் இல்லை, ஐயோ சாவே கொரோனா வந்துருச்சு அப்படின்லாம் பயப்படுறோம், அந்த இடத்துக்கு விசுவாசியாக நீ வந்துருவேன். பரலோகத்தை பத்தி குழந்தை லாங்குவேஜில் நமக்கு சொல்லப்படும் போது நமக்கு புரிய வைக்கணும்னா, எப்படி அது இல்லை இது இல்லைன்னு கெட்டதெல்லாம் இல்லைன்னு வேதம் சொல்லுது, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, இங்க படுற வேதனைகள் இல்லை, அதெல்லாம் ஏதோ இருக்காதாங்க, எல்லா பாக்கியத்தின் பரிபூர்ணமோ நன்மையும் அன்பும் எல்லாம் இருக்கும். பவுலுக்கு அதை பத்தி எல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அங்க இன்னும் என்ன சொல்லுதுங்களா, தங்கம் பெருசா அவங்களுக்கு, ஐயோ ஒரு கிராம் தங்கம் என்ன விலை போகுதுன்னு, அங்கெல்லாம் ரோடியா தங்கத்துல, அப்படியெல்லாம் நமக்கு குழந்தை பாஷையில சொல்றாரு ஆண்டவர். இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இடம்பா பரலோகம். அதுல எல்லாம் பவுலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பவுலுக்கு பரலோகம்னா என்ன? 23வது வசனத்துல சொல்றாரு பாருங்களேன், பிலிப்பியர் 1ல்,
ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனை கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்.
இருக்க நான் ஆசைப்படுகிறேன் பாருங்களேன், தேகத்தை விட்டு பிரிந்து, பிரிந்த உடனே என்ன ஆகுது? இந்த உடம்பை விட்டு போயிட்டேன்னா கிறிஸ்துவுடன் கூட இருப்பேன். என்ன அதிசயம்! அவருக்கு அதான் ஹெவன், கிறிஸ்துவோடு இருக்கிறது தான் ஹெவன் இல்லைங்களா. நமக்கே நான் சொல்றேன், சில நேரங்களில் இவ்வளோ நமக்கு செஞ்சுட்டு போனவர் முகத்தை கூட காமிக்காம போயிட்டாருன்னு நமக்கு உணர்ச்சியா வருது. அவர் நினைக்கும் நம்மளாம் என்ன செஞ்சோம் இயேசுக்கு. பவுலை யோசிச்சு பாருங்க, மா எவ்வளோ ரட்சிப்பு யோசிச்சு பார்த்தவர், கிறிஸ்துவை பார்க்கறது அவருக்கு எப்படி இருக்கும், அதுக்கு எவ்வளோ வாஞ்சிப்பார். அதனால தான் அவருக்கு ஆதாயம், ஏன்னா இறந்த உடனே அடுத்த செகண்டே நான் இயேசுவோடு இருப்பேன், இயேசுவோடு இருப்பேன். எல்லையற்ற தேவனுடைய அன்பு, அன்பு அவருடைய பரிபூர்ணம் எவ்வளவு அதிசயம். எல்லாத்துக்கும் ஊற்று கிறிஸ்து தாங்க. கிறிஸ்துவுடைய மகிமையும் குணாதிசயத்தை அவ்வளவு எழுதின பவுல், எல்லா அழகுக்கும் பாக்கியத்துக்கும் எல்லையற்ற அன்பின் சமுத்திரம், வற்ற முடியாத இன்பம் அவர் தான். அவர்கிட்ட நான் இருப்பேன், அவரை நான் தரிசிப்பேன், அவரை தரிசித்து அனுபவிக்க கூடிய நிலையில நான் இருப்பேன் என்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் இயேசு யோவான் 17:24 ஜெபம் பண்ணார். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்க கலங்காமலும் கவலைப்படாம இருங்க, அது நடக்குது இது நடக்குதுன்னு உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் உன் வியாதி சரியாயிடும், உனக்கு அது சரியாயிடும், உனக்கு கார் கிடைக்கும், கலங்காம இருன்றாரா? இல்ல, உனக்காக நான் வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், அங்க எல்லாத்துக்கும் ஈடு காட்டிடுவேன், டோன்ட் வரி, கலங்காத இல்லைங்களா. யோவான் 17:24, பிதாவே என்னுடைய ஆசை இதுதான், நீர் எனக்கு தந்தவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அவர்கள் அங்கே இருந்து என்னுடைய மகிமையை அவர்கள் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஐயோ, அதாங்க பரலோகம். ஓகே பவுல் இங்க இறந்த பிறகு என்ன ஆகும்? இப்போ பிலிப்பியர் சபையை பார்க்க முடியாது, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டு போவீங்க, நமக்கும் அதான கவலை, ஐயோ குடும்பத்தை நம்ம என்ன பண்ண போறோம், குடும்பம் என்ன ஆக போகுது, இவங்களெல்லாம் விட்டு போக போறோமேன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா. ஐயோ புது, ஆனா என்ன தெரியுமா, நமக்கு ஒரு புது குடும்பம் கிடைக்க போகுது. சேராஃபிம் செருபிம் அந்த ஏஞ்சல்ஸ் மாத்திரம் இல்லை, பரிபூர்ண குடும்பம். பரிபூர்ண குடும்பத்தில் எப்படி இருக்கிறதுன்னு தெரியுங்களா? இந்த குடும்பம் குடும்பம்னு கட்டிக்கிட்டு அழுவுறீங்க, என்ன தொல்லை கொடுக்குதுங்க, என்ன புருஷன் தொல்லை, வைஃப் தொல்லை, நிம்மதியாக ஒரு நாள் ஸ்கோம் எல்லாம் இருக்க முடியுதா? நிம்மதியாக பொறுமை இழக்கிற மாதிரி பேச்சுங்களும் கவதிகளும் எவ்வளோ தொந்தரு இல்லைங்களா. சொல்ற பேச்சு கேட்கறதுல நிம்மதி குடும்பம், ஏன் ஸ்வீட் ஹோம், ஏன் குடும்பத்தை விட்டு இதை கட்டிக்கிட்டு அழுகுறோம். அந்த குடும்பத்துல ஒருத்தருமே நம்மளை கோவப்படுத்த மாட்டாங்க, வெறும் நித்தியமெல்லாம் அன்பு தான். நம்மளை கோவப்படுத்த மாட்டாங்க, இரிட்டேட் பண்ண மாட்டாங்க, நம்மளை உரச மாட்டாங்க, கசப்படைய வைக்க மாட்டாங்க, இன்பமே இன்ப கடலான குடும்பங்க. அந்த குடும்பத்துக்கு போறதுக்கு இந்த குடும்பத்தை விட்டு போறதுக்கு நம்ம கஷ்டம், கட்டிக்கிட்டு அழுகுறோம். இதுதான் குடும்பம். குடும்பம்னா என்னன்னே தெரியாது நமக்கு. இதெல்லாம் குடும்பம், கெட்டு போன குடும்பங்கள் பாவத்தினால, அங்கதான் பாவம் சீர்பட்ட குடும்பம், இன்ப குடும்பம். அந்த குடும்பத்துல எப்படி எல்லாரும் நம்ம படிக்கிறவங்க, தாவீது இருப்பாரு, ஆபிரகாம் இருப்பார், சாரா, ராஹாபு, ரூத்து, லேடிஸ் பேர் சொல்லாம இருந்துட போறேன், அப்புறம் எல்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்ன இன்பம். பர்ஃபெக்ட், எபிரேயர்ல போட்டிருக்குது, பர்ஃபெக்ட், வி ஹவ் கம் டு த சர்ச் ஆஃப் த லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன், பரிபூர்ணப்படுத்த பரிசுத்தவான்கள் கிட்ட நம்ம வந்திருக்கிறோம், அவங்களோடு நம்ம இருப்போமே. பவுல், பவுலுக்கு அதாங்க ஆதாயம். கடைசியாக முதலாவது அவருடைய ஆத்மா பரிபூர்ணப்படும் பரிசுத்தத்தில், ரெண்டாவது உடனடியாக மகிமைக்கு போவாரு, அதுதான் ஆதாயம், மூன்றாவதாக அப்போ சரீரத்துக்கு என்னங்க நடக்கும், ஐயோ என் உடம்பை எடுத்து புதைச்சிருவாங்களே சரீரம் என்ன ஆகுமே அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குது இப்போ சரீரம், அதை வந்து புதைச்சிருவாங்கன்னு ரொம்ப கவலைப்படுறோம், எத்தனை பிரச்சனைகள். ஆனால் அந்த கேட்டகிசம் என்ன சொல்லுது இல்லையா, கிறிஸ்துவோடு நாம் சரீரம் இணைக்கப்பட்டிருப்பதனால் நம்ம ஆத்மா மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆத்மாவை மீட்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சரீரத்தையும் மீட்டு கொடுக்கறது தான் அவர் மரித்தார். அவருடைய சரீரம் அவரோடு இணைக்கப்பட்டிருப்பதனால் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நாம் கல்லறையில் ஓய்வெடுக்கிறோம், ஓய்வெடுக்கிறோம். என்ன சொல்றது, ஓய்வுன்ற வார்த்தையை பார்த்தாவே எனக்கு வாய் ஊறுது. அஞ்சு நாள் வேலை, ரெண்டு நாள் சர்ச்சு, ஏதோ புது வேலை கொடுத்துட்டு புது டீமை வேற கொடுத்துட்டு ஒரே வாக்லோடு. இப்ப குடும்ப பிள்ளைங்க வளருது, எக்ஸாம்ஸ், அவங்க பொறுப்பு, இவங்க பொறுப்பு, சர்ச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த கான்ஃபரன்ஸ், மீட்டிங், மீட்டிங்ன்னு ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல நிம்மதி இல்லை, ரெஸ்ட் இல்லை, புரிஞ்சுக்காங்க. நீங்க வயசாக வயக ரெஸ்ட் ஒன்றும் வர கிடைக்காது, ரிட்டையர்ட் ரெஸ்ட் கிடைக்காது. இந்த உலகத்துல ரெஸ்ட் இல்லை. நமக்கே ஒரு சபைக்கே எப்படி திண்டாடுறோம்னா, பவுலுக்கு யோசிச்சு எத்தனை சபைகள், எத்தனை ஊழியங்கள், எத்தனை எப்படி அவர் உடம்பு ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். அவருக்கு தெரியும், ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும், நான் இறந்த உடனே கல்லறையில் என்னுடைய கல்லறை படுக்கறையாக ஓய்வறையாக மாறிவிடும், நிம்மதியாக தூங்குவேன். ரெஸ்ட், ரெஸ்ட் என்ன ஆதாயம் அது? இங்க உயிராக எடுக்கிறானுங்க ஒருத்தர் ஒருத்தரும். அதனாலதான் ரெவலேஷன் 14:13 சொல்லுது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டோய்ந்து இளைப்பாறுவார்கள். ரெஸ்ட், ரெஸ்ட், நிம்மதியான ரெஸ்ட். பாடி ரெஸ்ட் மாத்திரம் இல்ல, மைண்ட் ரெஸ்ட். நமக்கு உடம்புல ரெஸ்ட் எடுக்கிறோம்ன்றோம், உடம்புல தூங்கினாலும் மைண்டுக்கு ரெஸ்ட் இருக்குதா? தூங்கிட்டே எத்தனை யோசனைகள் ஓடுது, அந்த கவலை, இந்த கவலை, இந்த புள்ள, அந்த படிப்பு, இது ஓடிக்கிட்டே இருக்குது. பிரசங்கம் பண்ணணும், அதை பண்ணணும், மைண்டுக்கு ரெஸ்டே இல்லை. அங்க இன்னுமே எதை பத்தியும் யோசிக்க வேண்டியதில்லை, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் முடிஞ்சு. ரெஸ்ட், ரெஸ்ட் எதுக்காக? உயிர் தழுதலுக்காக. ரெஸ்ட், இயேசுவோடு நம்ம சரீரம் இணைக்கப்பட்டிருந்தாலும் அதை காக்கிறார், அதனால ஒன்றும் ஆகாதுன்னு இல்லை. அது காத்து என்ன ஆகியிருந்தாலும் அவர் வரும்போது அதை பரிபூர்ண மரணமில்லாத சரீரமா ஏற்படுத்தி உயிர்த்தில வச்சு ஆத்துமாவை இணைத்து தன்னோடு மகிமைப்படுத்துறதுக்கு ஓய்வெடு ஆத்துமாவே, ஓய்வெடு ஆத்துமா சரீரமே, உயிர்த்தெழுதலுக்காக காத்திரு. ஓகே, இதுதான் பவுல். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு, சாவு ஆதாயம் இல்லை. நமக்கே இது ஆதாயமா கொஞ்சம் ஓ செத்துடலாம் போல இருக்கே, நல்லது போல இருக்கே சாவுன்னு நம்ம யோசிக்கலாம். பவுலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சவர், அவர் எப்படி சொல்லுவார், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். முடியும் போது ஒரு பயன்பாடா சொல்லி நம்ம வீட்டுக்கு போலாம். வாலிபர்களே, பெண்களே, ஆண்களே, வயதானவர்களே, உங்களுக்கு நாளைக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா? நீங்க என்ன ஆவீங்க எதாவோன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நிச்சயமா ஒண்ணு தெரியும், என்ன? ஒரு நாள் நீங்கள் சாகுவீர்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தவிர்க்கவே முடியாது இல்லைங்க. அதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. யோசிக்காம சாவ நம்ம எஸ்கேப் ஆக முடியுமா? இல்ல, சில பேர் அப்படித்தான் பண்றது. இல்ல இல்ல, அதை பத்தியெல்லாம் பேசாதீங்க, யோசிக்காம. யோசிக்காம ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நிச்சயமா நடக்கும் நண்பர்களே. அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதை நெருங்கிதான் நான் போயிட்டு இருக்கோம். நிச்சயமா சாவு நடக்கும்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். நம்ம என்ன அதிக சாதிப்போமோ, என்ன அடையுமோ, என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா ஒரு நாள் மரணம் நினைக்கோ வரமோன்னு நினைக்கும் போது பவுலுக்கு இருந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல் சொல்ற அந்த நம்பிக்கை இருக்கா? மரணம் உங்களுக்கு ஆதாயமா இருக்குமா? கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன் ஆகிற வரைக்கும் மரணம் உங்களுக்கு ஆதாயமா இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க. மரணம் உங்களுக்கு மிகப்பெரிய சோகமாக முடிந்து வரும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், எப்படி எனக்கு ஜீவன் ஆவருது? இன்னுமே என்னை நம்புறத விட்டு நான் அவர் பாவின்னு உணர்ந்து அவரை நம்பித்தான் வாழணும். ஐயா ஆதாரம் நீயே ஐயா, அவரை நம்பித்தான் வாழணும், அவரை நேசிச்சு வாழணும், அவருடைய சேவையில வாழணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழாத வரைக்கும் மரணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இல்லை, மிகப்பெரிய இழப்பத்தான் முடியும். என்னத்தான் செஞ்சு பாருங்க இந்த உலகத்துல. அதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தையே ஒருத்தன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை இழந்தா என்ன லாபம்? லாஸ், லைஃபே லாஸ், வேஸ்ட், ஃபெயிலியர். கிறிஸ்து ஜீவனா உங்களுக்கு இருக்கிறாரா? சாவு அப்பத்தாங்க ஆதாயமா மாற முடியும். இல்லைன்னா அதே கேட்டகிசம் அடுத்தது என்ன சொல்லுது தெரியுமா? பாவிகளுக்கு மரித்த உடனே என்ன நடக்கிறது தெரிஞ்சுக்கணுமா? பாவிகளுக்கு, விசுவாசிகளுக்கு இது நடக்குது. பாவிகளுக்கு, இயேசுவை நம்பாத, கிறிஸ்து என் ஜீவன்னு வாழாதவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதான் தெரியுமா? பேர் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் என்ன நடக்குதான் தெரியுமா? அவங்க இறந்த உடனே இவங்க பரிசுத்தத்துல பரிபூர்ணப்படுறாங்க, அவங்க சீர்கேடுல உறுதிப்படுறாங்க. அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல நீங்க ஒழுங்கா இருக்கிறதுக்கு நீங்க நல்லவங்கன்றதுனால இல்ல, பராமரிப்பு, ஒழுங்கு, போலீஸ் எல்லாம் உங்களை ஒழுங்கா வச்சிருக்கிறதுனால தான் நீங்க பேயா மாறாம இருக்கிறீங்க. இல்லைன்னா பேய் தான், சீர்கெட்டவங்க தான் நம்ம. ஆனா அதெல்லாம் விட்டு மறைத்த உடனே நம்ம ஆத்மா நிர்வாண நிலைக்கு வரும்போது எந்த கட்டுப்பாடும் இல்லாம போது பிசாசின் பிள்ளைகளா வாழ்ந்த பிசாசின் பிள்ளைகளாகவே மாறிவிடுவோம், பேய்களாவே நாம் மாறிவிடுவோம். எந்த கட்டுப்பாடும் எல்லா இச்சைகளும் ஆசைகளும் இங்க என்னென்ன ஆசை பண்ணுமோ அதெல்லாம் 100 மடங்கு ஆசை வரும், வெறியா வரும், பேயா மாறிடுவோம். அத நிறைவேற்ற உடம்பு இருக்காது, பேய் ஆவிகள் அசுத்த ஆவிகளா மாறிடுவோம். அப்படி மாறி என்ன உடம்பு இல்லையா, இதுக்கு உடம்புக்கு தானே வாழ்ந்த இவ்வளவு நாள், இப்ப அதெல்லாம் இல்லையே, நிறைவேற்ற ஆசைகள் பேயா அலைகிற அலமோதிர ஆவியா மாறி உடனடியாக நரகத்துல தூக்கி போடப்படுவோம், நரகத்துல அக்கினி வேதனையில தூக்கி போடப்படும். அவர்களுடைய உடம்பு வந்து சிறை பிடித்து, ஓய்வில் சிறை பிடித்து உயிர்த்தெழுதலின் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கும், சிறை பிடிக்கப்பட்டிருக்கும். என்ன ஆப்போசிட் பாருங்களேன், அவனுக்கு எப்படி நடக்குது, இந்த இப்படி நடக்குது. இங்க இருக்கிற எல்லாரும் ஆழமா சிந்திச்சு பாருங்க, சில பேர் செத்த உடனே தான் சிந்திக்கிறது, சில பேர் யாராவது நெருங்கியவங்க தான் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை எங்க போகுது. கிறிஸ்து ஜீவனா இருந்தா தாங்க மரணத்தை நம்ம தைரியத்தோடு பார்க்க முடியும், மரணம் நமக்கு ஆதாயமா மாறும். விசுவாசிகளா இருக்கிறவங்க நம்ம மரணத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை, சில நேரங்களில் உடம்பு சரியில்லாம அதை மனசு உடைய வேண்டியதில்லை. இது அதனால நம்ம இயேசுவை நம்புறதோ அவரை விசுவாசிக்கிறதோ குறைய வேண்டியதில்லை. அவர் இவ்வளவு மரணத்தையே நமக்கு ஆதாயம் மாத்தின தேவன், அவரை நம்பி வாழ ஆண்டவர் கத்துக் கொடுக்கட்டும். ஜெபிப்போம்.